வாங்க வாங்க, இப்பதான் தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேருக்கும் வழி எங்க வீட்டுக்கு. மழை வந்துட போகுது.
ஆமாங்க, எங்க இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல எங்களுக்கு எங்க வீட்டுக்கு சரியா இருக்கு, வீட்டு வேலையே சரியா இருக்கு, என்ன பண்ணுது. ஆமா, இப்போ கேஸ் விலை குறைஞ்சு போயிடுத்தாமே, நியூஸ்ல கேட்டீங்களா?
ஆமா, கேஸ் விலை 25 ரூபாய்.
என்ன பிரயோஜனங்க, 22 நாள் ஆனாதான் கேஸ் கிடைக்குதுங்கிறாங்க, அது வரை வெயிட்டிங்ல கரசினை தேட வேண்டியதா இருக்கு. இது சீக்கிரமா சேர்க்கறது எப்படின்னு நமக்கு இன்னும் வழிமுறை யாருமே வகுத்து கொடுக்கல நமக்கு.
ஆமா, உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கேஸ் வருது?
30 நாளைக்கு கம்மியா தாங்க வருதுங்க.
பரவாயில்லைங்க, உங்களுக்கு அது 30 நாளைக்கு வருது. எங்க வீட்டுல பாருங்க, 22 நாளைக்கு வருது. ஏன்னா நாங்க வந்து இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வெந்நீர் காய்ச்சி குடிக்க வேண்டி இருக்குது. அதனால இந்த பசங்கள்லாம் வேற அப்பப்ப டயத்துக்கு வருது கிடையாது, அப்பப்ப வருது. அதனால அதுங்க நினைச்ச போது காஃபி கேக்குதா, பாலை சுட வச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து எடுத்து சுட வைக்கிறோம். இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சு வைக்கிறதுக்கே அதுவே கேஸ் லேட் ஆகுது, என்ன பண்ணதுன்னு தெரியல.
அம்மா, நீங்க கேஸ் டியூப் எப்பப்ப மாத்துறீங்க?
தெரியலங்க, அது என்னவோ சர்வீஸ் பண்றதுக்குன்னு வருவாங்க, அப்ப சொல்லுவாங்க இந்த கேஸ் டியூப மாத்துங்க அப்படின்வாங்க. நம்மளுக்கு எங்கெங்க நேரம் இருக்கு, அதுவும் கேஸ் டியூப் அவன் மாட்டுக்கு மாத்துன்னு சொல்லிட்டு போனா நம்ம எங்க வாங்குது, அது எப்படி தரமா இருக்கு, என்ன நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுங்களே.
இப்ப சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? ரெகுலரா சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா?
இல்லைங்க, நாங்க இப்பதான் வாங்கினோம், கொஞ்சம் புது அடுப்பு தான் வாங்கினோம். முன்னாடி என்னன்னா இரும்பு இந்த இரும்பு அடுப்பு வாங்கினோமா, அது என்னடா அண்ணா துரு புடிச்சு புடிச்சு அது விழுந்தது, அதனால தூக்கி போட்டுட்டு இப்பதாங்க புதுசா வாங்கிருக்கோம்.
டியூப் எங்க வாங்கினீங்க நீங்க? இந்த தடவை எங்க வீட்டுல வந்து டியூப் வந்து ஏதோ ஒரு ஐஎஸ்ஐ இல்லாத ஒரு டியூப வாங்கிட்டு வந்துட்டாரு, சீக்கிரமே வெடிப்பு விட்டுடுச்சு. அது எவ்வளவு நாளைக்கு மாத்தணும்ன்றதே தெரிய மாட்டேன்னு.
அப்படிங்களா? இப்ப நான் கேள்விப்பட்டதாவது சமுதாய வானொலியில வந்து பேராசிரியர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேஸ் எப்படி சிக்கனமா நம்மளுக்கு பயன்படுத்தணும், எப்படி டியூப் எல்லாம் மாத்தணும், என்ன செய்யணும்னு சொல்றாராம். கேள்விப்பட்டேன், நம்ம ரேடியோ கேட்கலாமா?
என்னைக்கு? இப்பவா?
இப்பதான், நேத்துக்கு இந்த நேரத்துல கேள்விப்பட்டேன், இப்ப ரேடியோ கேட்கலாமா?
கேட்கலாமே.
சுருக்கமாக எல்பிஜி என்று அழைக்கப்படும் திரவநிலை பெட்ரோலியம் வாயுவே சமையல் எரிவாயு ஆகும். இது குறிப்பிட்ட அழுத்தத்தில் திரவ நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிலிண்டர்களில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் நிரப்பப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டு பின் நம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. நாம் பிரஷர் ரெகுலேட்டரை உபயோகிக்கும் போது என்ன நடக்கிறது? சிறிது வாயு பர்னருக்கு இழுக்கப்படுவதால் முதலில் சிலிண்டரில் உள்ள அழுத்தம் குறைகிறது. இந்த அழுத்தத்தை சரிகட்ட உள் இருக்கும் திரவநிலை வாயு நீராவியாகி எரிவாயுவாக மாறுகிறது. எல்பிஜி வாயு நிலையில் சாதாரண காற்றைப் போல் 2 மடங்கு எடை கொண்டது. இது வெளியேற்றப்படும் பொழுது எப்பொழுதுமே தரைமட்டத்தில் தங்கிவிடுகிறது. இதற்கு நிறமோ மணமோ கிடையாது. அதனால் ஆலையில் இதற்கென்று ஓர் மணம் சேர்க்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்த மணமுடைய வாயுவாக மாற்றப்படுகிறது. இதனால் சிறிது வாயு வெளியேறினால் கூட நம்மால் எளிதாக அறிய முடிகிறது. சமையல் எரிவாயு உபகரணத்தின் உதிரி பாகங்கள் 4. 1. தானே மூடும் வால்வுடைய சிலிண்டர். 2. பிரஷர் ரெகுலேட்டர் வால்வின் வெளிப்புறத்தில் இணைக்கப்பட்ட நிலை. 3. காஸ் அடுப்பு அல்லது குக்கிங் ரேஞ்ச். 4. அடுப்பையும் ரெகுலேட்டரையும் இணைக்கும் ரப்பர் டியூப். சமையல் எரிவாயு உபகரணத்தை எப்படி பாதுகாக்கலாம்? இப்போ முதல்ல சிலிண்டரை எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நிமிர்த்திய நிலையில் வால்வு மேல் நோக்கி இருக்க வேண்டும். எளிதில் தீப்பற்றக்கூடிய அதிக உஷ்ணமான எந்த பொருட்களையும் அருகில் வைக்கக்கூடாது. தரைமட்டத்திலோ அல்லது அதற்கு மேலோ போதுமான காற்றோட்டமான இடத்தில் வைக்க வேண்டும். சுலபமாக உபயோகிப்பதற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். இப்ப காஸ் அடுப்பை எப்படி வைக்கிறன்னு பார்க்கலாம். சிலிண்டரிலிருந்து ரப்பர் குழாய் தீ பிடிக்காதவாறு சுமார் 2 அடி நீளத்துக்கு மேல் இருக்க வேண்டும். சுவற்றுக்கு அருகில் துணிகள் தீ பற்றாத முறையில் வைக்க வேண்டும். திரைச்சீலையின் அருகில் இல்லாதவாறு இருக்க வேண்டும். லீக்கேஜ் ஆகும் கேஸ் அடுப்பு தீயினால் அகன்று பரவாமல் இருக்க காற்று அதிகம் வராத இடத்தில் வைக்க வேண்டும். ரப்பர் குழாய் பற்றி நினைவில் கொள்ள வேண்டியவை, ரப்பர் குழாய் ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட தரமானதாக இருத்தல் வேண்டும். ரப்பர் குழாய் 1.5 மீட்டருக்கு குறைவான நீளமுடையதாக இருக்க வேண்டும். சோதனையிட வசதியான முறையில் இருக்க வேண்டும். நெருப்பு மற்றும் அதிக வெப்பமான பொருட்களிலிருந்து தூரத்தில் இருத்தல் அவசியம். ஸ்டவ்வின் நாசில் வெளிக்குழாய் முழுவதும் மூடுமாறு ரப்பரை பொருத்த வேண்டும். பர்னரின் சூடு ரப்பர் குழாய்க்கு படாதவாறும் நெளிவுகளோ முடிச்சுகளோ இல்லாதவாறும் இருத்தல் அவசியம். ஈரத்துணியால் துடைத்தல் அவசியம். நாசில் அருகே ரப்பர் குழாயை தளர்த்த சோப்பை உபயோகப்படுத்துதல் கூடாது. கீறல்களோ ஓட்டைகளோ இல்லாதவாறும் ஓரங்களில் உறைந்து போகாமலும் கவனித்துக் கொள்ளல் அவசியம். குறைந்தபட்சம் 2 வருடத்துக்கு ஒரு முறை ரப்பர் குழாயை மாற்றுதல் அவசியம். ரப்பர் குழாயை எந்தவித பொருள் கொண்டும் சுற்றி வைக்கக்கூடாது. இந்த பிரஷர் ரெகுலேட்டர், இது சிலிண்டர் வால்வின் வெளிப்புறத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. சிலிண்டரிலிருந்து வெளிவரும் எரிவாயுவின் அழுத்தத்தை சீராக்குதலும் காஸ் அடுப்புக்கு அதை ஒரே சீரான அழுத்தத்தில் செலுத்துவதும் இதன் வேலையாகும். இந்த காஸ் சிலிண்டரை அடுப்புடன் எவ்வாறு இணைப்பது? பிரஷர் ரெகுலேட்டர் நாபை ஆஃப் நிலைக்கு திருப்பி சிலிண்டர் வால்வு மூடிய நிலையில் இருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரஷர் ரெகுலேட்டர் நாபை ஆன் நிலைக்கு செங்குத்தாக திருப்பி வால்வை திறக்க வேண்டும். ஸ்டவ்வில் உள்ள ஆன் ஆஃப் சுவிட்ச் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். எரிவாயு வாசனை இல்லை என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீக்குச்சியை பற்ற வைத்து பர்னர் அருகில் கொண்டு செல்லவும். பர்னர் நாபை எதிர்ப்புறமாக திருப்பி பர்னரை திறக்கவும். உபயோகித்து முடிந்ததும் பர்னரை மூடிவிடவும். பிரஷர் ரெகுலேட்டர் நாபை ஆஃப் நிலைக்கு திருப்பி சிலிண்டரின் வால்வை மூடவும். காஸ் அடுப்பை நல்ல முறையில் பாதுகாத்து சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம். தரக்குறைவான கிளீனிங் பவுடர்கள், அமிலத்தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை கொண்ட திரவங்களை உபயோகிக்கக்கூடாது. மேற்புறம் சூடு தணியும் வரை பொருத்தல் வேண்டும். எரிவாயு அடுப்பு சூடாக இருக்கும் பொழுதே அதை ஈரத் துணியால் துடைக்க முற்பட்டால் மேற்புறத்தில் கீறல்கள் விழலாம். சில உணவுப் பொருட்கள் அடுப்புக்கு ஊறு விளைவிக்கலாம். வினிகர், புளித்த தயிர், அமிலத்தன்மை கொண்ட பழரசங்கள், புளி கரைச்சல் முதலியவை ஊறு விளைவிக்கக்கூடியவை. இப்படிப்பட்ட திரவங்கள் அடுப்பின் மேல் கொட்டினால் உடனே உலர்ந்த துணியால் துடைத்து பின் அடுப்பு சூடு தணிந்ததும் சோப்பு நீர் கொண்டு துடைத்து உலரவிடவும். சாதாரண கரைகளை சுலபமாக நீக்கலாம். சிறிது பேக்கிங் சோடாவை வைத்து ஒரு ஈரப்பசையுள்ள துணியால் துடைத்தல் கரைகள் மாயமாகும். விடாப்பிடியான கரைகளை நீக்க மிருதுவான திரவ சுத்திகரிப்பானை உபயோகப்படுத்தலாம். குரோமிய மேல்புறத்தை ஈரப்பசையுள்ள துணியால் துடைக்கலாம் அல்லது குரோமிய சுத்திகரிப்பை உபயோகிக்கலாம். பர்னர் மேற்புறத்தையும் மிக்சிங் குழாயையும் சரியான முறையில் சுத்தப்படுத்தவும். மிக்சிங் குழாயையும் பர்னரின் மேல்பாகத்தையும் கொதிக்கும் சோடா கரைசலில் முழுவதுமாக அமிழ்த்தி 20 நிமிடங்கள் வைக்கவும். பின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் நீர் கொண்டு நன்றாக கழுவி பின் துரு ஏறாதவாறு உலரவிடவும். பர்னரின் துளைகளை மெல்லிய வயர் கொண்டு சுத்தப்படுத்தவும். மிக்சிங் குழாயை கடினமான பாட்டில் பிரஸ் கொண்டு சுத்தப்படுத்தவும். ஸ்டவ்வின் மேல் உள்ள பாத்திரம் வைக்கும் ஸ்டாண்டுகளையும் இதே முறையில் சுத்தப்படுத்தவும். நமது சிலிண்டரை மாற்றும் போது நாம் என்னென்ன கடைபிடிக்கணும்? சமையலறையில் எல்லாவித தீயை அணைத்து விடவும். ஊதுபத்தி, சிகரெட் முதலிய மற்ற எரிபொருள்களும் இதில் அடக்கம். இல்லாவிடில் எரிவாயு ஒழுகல் ஏற்பட்டால் தீப்பற்றிக் கொள்ளும் அபாயம் உண்டு. எல்லாவித மின்சார கருவிகளின் இணைப்பையும் துண்டிக்கவும். அடுப்பின் டேப்புகளை மூடிவிடவும். ரப்பர் குழாய் மற்றும் இதர இணைப்புகளை சோப் கரைசலில் இட்டு லீக்கேஜ் உண்டா என சோதிக்கவும். சிலிண்டர் கொண்டு வந்து கொடுப்பவரை சிலிண்டர் வால்விலும் பூஜ்யமா இருக்கிற ரிங்கிலும் ஒழுகல் லீக்கேஜ் உண்டா என சோதிக்க செய்யவும். சமையல் எரிவாயுவை அதிக நாட்கள் உபயோகிக்க சில வழிகள் இப்போ சொல்ல போறோம். நீண்ட நாட்கள் உபயோகிக்க சமைக்கும் முறையை ஒழுங்குபடுத்த வேண்டும். சமைப்பதற்கு தேவையான சாமான்கள் அனைத்தையும் முதலிலேயே தயார் நிலையில் வைக்கவும். இதனால் விரைவாக சமைக்கலாம். நடுவில் சிறிது நேரம் சமைப்பதை நிறுத்தினால் எரிவாயுவை மூடிவிடவும். மற்றொரு தீக்குச்சியை உபயோகிப்பதில் தவறில்லையே. ஒன்றாக உணவருந்தும் குடும்பம் எரிவாயுவை அதிகம் சேமிக்கும். உணவுப் பொருளை ஒரே முறை சுட வைப்பதால் எரிபொருள் மீதமாகிறது. இரண்டாவது தடவை சுட வைக்கும் உணவு சத்து குறைந்ததாகி விழுகிறது. பர்னரின் இரு நிலையையும் உபயோகப்படுத்த வேண்டும். உணவுப் பொருளையோ அல்லது நீரோ ஒரு முறை கொதிநிலை வந்தவுடன் பர்னரை சிம்மர் நிலையில் திருப்பினால் உணவு சூடாக இருக்கும், எரிவாயுவும் மிச்சமாகும். ஏனெனில் சிம்மர் நிலையில் கால் பங்கு அல்லது மூன்றில் ஒரு பங்கு எரிவாயுதான் எரிகிறது. பரிசோதித்து பாருங்களேன். ஜூவாலையின் நிறமும் உயரமும் மிகவும் முக்கியம். ஜூவாலை நீல நிறத்தில் இருந்தால் நல்லது. பர்னர் துளைகள் அடைபட்டு ஜூவாலை மஞ்சளாக எரிந்தால் மெக்கானிக்கை அணுக வேண்டும். ஜூவாலை பாத்திரத்தின் அடிபாகத்தை விட்டு விலகக்கூடாது. இதனால் எரிவாயு மிச்சமாகிறது. உணவும் முக்கியமாக திரவப் பொருள் சரியான முறையில் சமைக்கப்படுகிறது. தேவைக்கு அதிகமான நீர் உபயோகப்படுத்த வேண்டாம். தேவைக்கு அதிகமான நீரை உபயோகப்படுத்தும் பட்சத்தில் நீண்ட நேரமாகிறது. அதனால் எரிவாயுவும் அதிக அளவு வீணாகிறது. பாத்திரத்துக்கு ஏற்ற பர்னரையே உபயோகப்படுத்த வேண்டும். சிறிய பாத்திரத்துக்கு சிறிய பர்னரையே உபயோகப்படுத்த வேண்டும். பெரிய பர்னர் உபயோகப்படுத்தும் போது 15% எரிவாயு அதிகமாக செலவாகிறது. மூடிய பாத்திரத்தில் சமைக்கவும். மூடிய பாத்திரத்தில் சமைப்பதால் நீராவி வெளியேறுவதில்லை. அதனால் சத்துப் பொருட்கள் கூடுவதுடன் சமையலும் விரைவில் முடிகிறது. உணவின் வாசனையும் சுவையும் கூடுகிறது. நீங்கள் வாங்கும் சிலிண்டர் சரியான எடை கொண்டதா? நீங்கள் வாங்கும் எரிவாயுவின் எடை என்ன? இல்லத்தில் பயன்படும் எரிவாயு சிலிண்டரில் திரவநிலை பெட்ரோலியம் வாயுவின் எடை 14.2 கிலோ. இது வந்து ஒரு 150 கிராம் முன்னே இருக்கலாம், பின்னே இருக்கலாம். இதனுடன் காலி சிலிண்டரின் எடையையும் சேர்த்தால் கிடைப்பதே சிலிண்டரின் மொத்த எடையாகும். இந்த BPCL உங்களை வந்தடையும் சிலிண்டர் சரியாக எடையுடையதாக இருக்க பல்வேறு சோதனைகள் நடத்தப்படுகிறது. முதலில் இந்த LPG பாட்டிலிங் பிளான்டில் சிலிண்டர் அனைத்தும் நிரப்பப்படுகிறது. பின் எடை மேடையில் மறுபடியும் எடை பார்க்கப்படுகிறது. பின் லீக் டைட் பாதுகாப்பு முடிகள் பொருத்தப்பட்டு சீல் வைக்கப்பட்டு பிளான்டிலிருந்து அனுப்பப்படுகிறது. இறுதியாக அனைத்து LPG டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஒவ்வொரு சிலிண்டரும் சரியான எடையுடையதா என எடைபார்க்கும்படி அவர்களால் பணிக்கப்படுகிறார்கள். இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டு சிலிண்டரின் எடை குறித்து சந்தேகம் இல்லை நேர்ந்தால் உடனடியாக டிஸ்ட்ரிபியூட்டரை போனில் அழைக்கவும். அவர் உங்களை அழைத்து கொண்டு அவரது குடோனில் சிலிண்டரின் எடை சரிபார்த்து கொடுப்பார். எடை குறைவாக இருப்பின் அவரது செலவிலேயே வேறொரு சிலிண்டரை கொண்டு வந்து கொடுப்பார். சில அடிப்படையான பாதுகாப்பு விதிகள். சமையல் எரிவாயு மிகவும் பாதுகாப்பான நிலையில் உங்களை வந்தடைய மிகவும் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறது. சமையலறையில் நிகழும் பெரும்பான்மையான தீ விபத்துகளுக்கு பாதுகாப்பு முறைகளை சரியாக கடைபிடிக்காததே காரணம். இத்தகைய விபத்துக்களை தவிர்க்க அடிப்படை பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுப்பை உபயோகிக்காத போது எப்பொழுதும் குறிப்பாக இரவில் வால்வை மூட மறக்காதீர்கள். கேஸ் சிலிண்டர் மற்றும் அதன் பாகங்களை சரியான முறையில் கையாள வேண்டும். சிலிண்டரின் எல்லா பாகங்களும் நல்ல முறையில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் குறை இருந்தால் உங்களின் விநியோகஸ்தரை அணுகி ஒரு மெக்கானிக்கை அழைக்கவும். சமையலறையில் வேலை பார்க்கும் போது எப்பொழுதுமே பருத்தி துணிகளை அணிவது நல்லது. ஏப்ரன் உபயோகியுங்கள். மேலாடையை பாத்திரம் எடுக்க பயன்படுத்தாதீர்கள். சமைக்கும் நேரத்தில் குழந்தைகள் அருகில் இல்லாமல் இருப்பது நல்லது. எப்பொழுதும் இடுக்கியை பயன்படுத்துங்கள். நீங்கள் அருகில் இல்லாதபோது சமையல் பொருள் பொங்கி வழிந்து தீயை அணைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் எரிவாயு வெளியேறி இரண்டாவது பர்னர் எரியும் பட்சத்தில் தீப்பற்றிக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுகிறது. பாத்திரங்களின் கைப்படி காஸ் தீக்கு தூரத்தில் இருக்க வேண்டும். அதேபோல் பிளாஸ்டிக் சாமான்களும் ஸ்டவ் அருகில் இல்லாதது நல்லது. 50% எரிவாயு விபத்துக்கள் ரப்பர் குழாயில் லீக்கேஜ் காரணத்தால் நடைபெறுகிறது. ரப்பர் குழாய் பழுதாகியவுடன் அதை மாற்ற வேண்டும். ரப்பர் குழாயை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விதிப்படி மாற்றுவது அவசியம். சிலிண்டர் உபயோகத்தில் இல்லாத பொழுது பாதுகாப்பு மூடியை அதன் மீது பொருத்துங்கள். எரிவாயு நாற்றமடித்தால் பதறாது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை பற்றி இப்போது சொல்லுகிறோம். முதலில் பிரஷர் ரெகுலேட்டர் நாபை ஆஃப் இடத்துக்கு நகர்த்தவும். சமையலறையில் இருக்கும் அனைத்து வித தீயையும் அணைத்து விடுங்கள். ஊதுவத்தி, பூஜை விளக்கு இவை போன்றவற்றை அணைத்துவிட வேண்டும். எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் காற்றோட்டத்திற்காக திறந்து விடுங்கள். தீக்குச்சியை பற்ற வைப்பதோ வேறு மின்சார சுவிட்சுகளை உபயோகிப்பதோ கூடாது. மின்சார சுவிட்சுகளும் செல் டார்ச்சுகளும் செயல்படுத்தப்படும் போது தீப்பொறி கிளம்புகிறது. உங்களின் ஆயில் கம்பெனி அதிகாரிகளையும் உங்களின் விநியோகஸ்தரையும் உடனே அணுகுங்கள். இப்பொழுது சமையல் எரிவாயு பற்றி முக்கியமான குறிப்புகளை மீண்டும் சொல்கிறேன். சமையல் எரிவாயு உபயோகத்தில் இல்லாத பொழுது ரெகுலேட்டரை மூடிவிடவும். எரிவாயு லீக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் மின்சார சுவிட்சுகள் எதையும் இயக்க வேண்டாம். சிலிண்டரில் லீக்கேஜ் இருப்பது தெரிந்தால் சிலிண்டரின் பாதுகாப்பு மூடி கொண்டு எப்பொழுதும் மூடவும். ரப்பர் குழாயை குறைந்தபட்சம் 2 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றிவிடவும். குறைந்தபட்சம் 2 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் சிலிண்டர் சம்பந்தப்பட்டவை அனைத்தையும் சரிபார்க்கவும். உபயோகத்தில் இல்லாத பொழுது ரெகுலேட்டரை மூடிவிடவும். எரிவாயு லீக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் மின்சார சுவிட்சுகள் எதையும் இயக்க வேண்டாம். சிலிண்டரில் லீக்கேஜ் இருப்பது தெரிந்தால் சிலிண்டரின் பாதுகாப்பு மூடி கொண்டு எப்பொழுதும் மூடவும். ரப்பர் குழாயை குறைந்தபட்சம் 2 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றவும்.
உழவர்கள் ஆலயமே